கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வாரத்தினுடைய நம்முடைய ஆத்ம தியானத்திற்காக வெளிப்படுத்தின புஸ்தகத்திலிருந்து ஒரு காரியத்தை சிந்திப்போம். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறார் என்கிற தலைப்பிலே இன்று நாம் சிந்திப்போம். வெளிப்படுத்தல் 3:1 எடுத்து வருவார்.
நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய்.
இந்த வெளிப்படுத்தல் 3:1 போதும். கடந்த வாரம் நாம 7 கண்கள் 7 நட்சத்திரங்கள் என்ன என்கிறதை நாம் சிந்தித்தோம். அந்த 7 கண்களும் 7 நட்சத்திரங்களும் தேவனுடைய பிரமாணத்தினுடைய 7 கண்கள் 7 கண்கள் தேவனுடைய பிரமாணம் பூலோகம் எங்கும் சுற்றித் திரிந்து தேவனுடைய ஆவியாகவும் தேவனுடைய 7 கண்களாகவும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வாரம் நீ உயிருள்ளவன் என்றும் பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். இது வந்து வெளிப்படுத்தின புஸ்தகத்தினுடைய மாடலில் எழுதியிருக்கு. உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிற இந்த வார்த்தை நம்ம சுவிசேஷங்களை பார்க்கும்போது வேறு மாதிரி நாம் அதை பார்க்க முடியும். இதனுடைய அர்த்தம் என்னவாயிருக்கு யாருக்காவது தெரியுமா? கரெக்ட். ஆனால் புதிய பாட்டுடைய கோணத்தில் இது என்ன எப்படி சொல்லலாம்? சுவிசேஷத்தினுடைய வரிசையில் உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறார். இல்லை, மத்தேயு 23:25-28 வாசிப்போம். மத்தேயு 23:25-28. போதும். வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை அடிச்சு நல்லா அலங்காரமாக இருக்கு. வெளியில் பார்த்தா உயிருள்ள மாதிரி தெரியுது, ஆனால் உள்ள பார்த்தா ஆமாம் செத்து போயிட்டான். புறம்பே நீதிமான், உள்ளே துன்மார்க்கன். அப்போ இது இன்னொரு வகையில் எப்படி இது நாம் சொல்லலாம்? வேஷம் போட்டிருக்கிறான். அதே இந்த பைபிளுடைய வார்த்தைக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க பாப்பா எப்படி
இருக்கு.
அது வந்து ஊழியக்காரங்களை வருது, சாதாரண மனுஷன். அப்படின்னா வேஷம் போட்டிருக்கானா மாயமாவும், வெளியில் ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம். அது அந்த வசனத்திலே வருது, மாயக்காரரே. மாயக்காரன் என்னன்னா வெளியில் ஒரு தோற்றம் உள்ளே ஒரு தோற்றம். உள்ளே இருக்கிற தோற்றமே வெளியில் காமிச்சா அவன் வந்து பாவி. பாவி என்ன சொல்லுவான்? நான் திருடினேன் போய் சொன்னேன், எனக்கு அதுதான் வேலை. அவன் இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் மாய்மலக்காரன் என்ன பண்ணுவான்? போய் சொல்லிட்டு திருடிட்டு நான் இல்லை நீதிமான் மாதிரி நடிப்பான். அப்போ மாய்மாலம். அப்போ புறம்பே ஒரு தோற்றம் உள்ளே ஒரு தோற்றம். ஆனால் வெளியில் உயிருள்ள மாதிரி நடிக்கிறது, ஆவிக்குரிய மனுஷன் மாதிரி நடிக்கிறது, உள்ளே மரித்தவருடைய எலும்பு கூடுகளினால் நிறைந்திருக்கிறது. லூக்கா 16:15.
அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார்,
மனுஷனுக்கு முன்பாக மேன்மையான நீதி, மனுஷனுக்கு முன்பாக ரொம்ப நல்ல உயிருள்ள மீன் மாதிரி அப்படி துள்றது. ஆனா தேவனுக்கு முன்பாக அது அருவருப்பு. ஏசையா 64:6, ஏசையா 64:6.
மனுஷனுடைய
நீதி என்னன்னு அழுக்கான கந்த. வீடு கொஞ்ச நாள் உபயோகப்படுத்தாம வச்சுட்டா என்ன இருக்கும்? அவ்வளவுதான், இடிச்சு தள்ள வேண்டியதுதான். மனுஷனுடைய நீதி பார்த்தீங்கன்னா, ஆமாம், இருக்கிற வரைக்கும் இருக்கும். அவன் செத்து போயிட்டானா அவனுடைய நீதி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் அழுக்கான கந்தை, எல்லாம் துருப்பிடிச்சி இத்து போன பொருள் மாதிரி ஆகி ஒன்றும் அரசாங்கம் எடுத்துக்கும் இல்லை போகிறான் வரவன் அதை உபயோகப்படும். அப்போ மனுஷனுடைய நீதி தேவனுடைய சமூகத்தில் அழுக்கான கந்தை துணியை போல இருக்குது. கந்தை துணினா அதை கவனிப்பார் இல்லாமல் அந்த துணியை அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா அவ்வளோதான், அதே தானாக அது வந்து ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். அந்த மாதிரி மனுஷனுக்கு தன்னைத்தானே நீதிமானாக நினச்சிக்கிட்டு அவன் இருந்துட்டு இருந்தானா, கொஞ்ச நாள் ஆகும்போது அவன் ஒன்றுமில்லாமலாக ஒரு பொருளாக மாறி விடுவான். யோபு 22:1-2 வார்த்தைகள் வாசிப்போம். தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ,
சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீர் உடைய வழிகளை உத்தமமாக்குகிறதும் அவருக்கு ஆதாயமாய் இருக்குமோ?
போதும் போதும், தனக்குத்தானே நீதிமானா இருக்கிறதுனால தேவனுக்கு பிரயோஜனமா இருப்பானா? அவனுக்கு தானே ஞானியாக இருப்பான். வெளியில பாத்தீங்கன்னா உயிருள்ள மாதிரி அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், ஆனா அதனால தேவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமூக சேவை ஓடி ஓடி செய்வாங்க, நிறைய ஏழைகளுக்கு நிறைய உதவி செய்வாங்க, ரொம்ப நீதிமான் மாதிரி இருப்பாங்க, ஆனால் அந்த ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பணம் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம் ஐயோ பாவம், எவ்வளோ வீடு கட்டி கொடுத்தாங்க, எவ்வளவு விவசாயத்துக்கு கொடுத்தாங்க, ஏழை பிள்ளைகளுக்கு ஸ்கூல் புக்குக்கு ஸ்கூலில் படிக்கிறதுக்கு நோட்டு புக்கு வாங்கி கொடுத்தாங்க, யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் இந்த மனசில் பார்த்துக்கிட்டே இருப்பார், இங்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் நான் 1000 பேருக்கு அது கொடுத்தேன், இந்த கிராமத்தில் போய் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அங்கே காசு வாங்கிடுவாங்க. அப்போது மனுஷனுக்கு முன்பாக தனக்குத்தானே நீதிமானாக இருக்கிறதுனால அதனால் தேவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் உயிருள்ளவன் என்று அவனே சொல்லி கொண்டிருந்தால் அவன் தேவனுடைய சமூகத்திலே செத்தவனாக இருக்கிறான். யோபு 25:4 என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா. எப்படி எப்படி சொல்லுங்க, எப்படிங்கிறத சொல்லுங்க பாப்பா. தேவன் ஆக்க மாட்டாரு, இந்த வசனத்துல இன்னொரு தடவை வாசிப்போம்.
எப்படி
பிறந்தவன் சுத்தமா இருக்கிறது எப்படி, என்ன அர்த்தம்? அது அது வந்து எழுத்தின்படி ஆவிக்குரிய அர்த்தம். சபையின் உபதேசத்தின்படி மறுபடியும் பிறந்தவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாயிருப்பது எப்படி? அப்படின்னா சபையினுடைய பிரசங்கத்தினால சபை பார்த்தீங்கன்னா எல்லா சபைகளும் பிரிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு சபை மனம் திருப்புதலை பற்றி ஒவ்வொன்றும் சொல்லுது. ஒவ்வொரு சபைக்கும் தனியாக நீதி பிரமாணங்கள் இருக்கிறது. அந்த சபையினுடைய உபதேசத்தின்படி அல்லது சபையினுடைய புளித்த மாவின் உபதேசத்தின்படி ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்தால் அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருப்பது எப்படி? யோபு 32 அதிகாரம் 1-2 வாசிப்போம். யோபு 32:1-2. யோபுடைய நீதி தேவனுடைய நீதியை பார்க்கலாம் பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த யோபு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் யோபுக்கு வந்து தன்னுடைய 3 சகோதரர்களும் சரியான மறுபடி கொடுக்க முடியல. அதைய பார்த்துக்கிட்டு எலியூக்கு கோபம் வந்துச்சு. இன்னைக்கு மனுஷனுடைய நீதியை பார்த்தோன்னா பரவாயில்லைங்க, நல்ல காரியம் செஞ்சுக்க, அப்படியே போற்றி புகழ்த்துவாங்க, முடிஞ்சால் மாலையெல்லாம் கூட வாங்கி போடுவாங்க. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, யோபு தன்னை நீதிமான் ஆக்கும்போது அவன் தேவனுக்கு முன்பாக அவன் நீதிமானாக தன்னை பெருமை பாராட்டும் பொழுது தன்னுடைய சகோதரர்கள் 3 பேரும் சரியான ஆலோசனை சொல்லாதனால இந்த எலியூக்கு கோபம் வந்துடுச்சு. அப்போது மனுஷன் தன்னைத்தான் நீதிமானாக சொல்லும்போது அது தேவனுக்கு முன்பாக அருவறுப்புன்னு நம்ம சொல்லணும். இந்த தேவனுக்கு முன்பாக அருவறுப்புன்னு இந்த யோபுடைய 3 சகோதரர்களுக்கு சொல்ல தெரியல. இதை பார்த்துட்டு எலியூக்கு கோபம் வந்துடுச்சு. யோபின் மேலேயும் கோபம் வந்துடுது, அவனுடைய சகோதரன் மேலேயும் கோபம் வந்துடுது. அப்போது ஒரு மனுஷன் தன்னைத்தான் நீதிமான் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய கோபம் அவன் மேலும் நிலை நிற்கிறது. அதற்கு சரியான மறு உத்தரவு கொடுக்காத ஊழியக்காரங்க மேலேயும் தேவனுடைய கோபம் நிலை நிற்கிறது. யோபு 35 அதிகாரம் 1-8 வரை வாசிப்போம். இங்கே வந்து நாம் வாசிக்கிறோம், யோபுடைய நீதி தேவனுடைய நீதியை பார்க்கலாம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்த்துட்டு எலியூ கோபம் வந்து என்ன சொல்கிறானா, பாவியாக இராதனால் எனக்கு பிரயோஜனம் என்ன? அப்படின்னா பாவம் செஞ்சால் அவருக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு திரும்பவும் எடுத்து சொல்கிறாரு. அப்போ வானத்தை அண்ணாந்து பாரு, அப்போ அங்கே நட்சத்திரங்கள், திரளான நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ இவ்வளவுத்தையும் அதிகாரத்தையும் அவ்வளவா உண்டாக்கினவர், அதனுடைய ஆட்சிகளை கட்டுப்படுத்துகிறவர், அவருக்கு இவ்வளவு சொத்து இருக்கும்போது மனுஷனுடைய பாவத்தினால அவருக்கு ஒரு நஷ்டம் ஆக போகிறதில்ல. அப்போ மனுஷனுடைய நீதினால் அவனுக்கு தான் ஏதாவது பிரயோஜனமாக இருக்குமோ ஒழிய மனுஷனுடைய நீதினால் தேவனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அப்போ மனுஷன் நீதி செஞ்சானா ஜனங்க 4 பேர் போட்டுருவாங்க, மாலை வாங்கி போடுவாங்க, பரவாங்க, நல்ல காரியங்கள் செஞ்சாங்கன்னு ஜனங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே ஒரு மரியாதை கிடைச்சாங்க. அப்போது வெளியில் உயிருள்ளவனாக இருக்கிற உயிருள்ளவனாக பெயர் கொண்டிருந்தாலும் அவனுடைய ஆவி ஆத்மாவை பரிசோதிக்கும் போது அது செத்ததா இருக்கிறது. வெளியில நீதிமானா இருக்கலாம், ஆனா தேவனுக்கு முன்பாக அவன் துன்மார்க்கனா இருக்கிறான். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களை சோதித்தருகிறவர். அப்போ வெளிப்புறகாரமான நீதிமானா இருந்துக்கிட்டு உள்ளே வந்து துன்மார்க்கனா இருக்கும் பொழுது அவனுடைய ஆவி ஆத்மா மரித்திருக்கிறது. பிலிப்பியர் 3:9-11 வாசிப்போம். பிலிப்பியர் 3:9-11. பவுல் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தினால மனுஷனுக்கு சுயநீதி கிடைக்கும். இப்போ மனுஷன் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டான்னு வைங்களேன், அவன் எல்லாருக்கு முன்பாக நீதிமானாக இருக்கலாம். ஆனால் இந்த சுயநீதியினால் அவன் தேவனுடைய சமூகத்துக்கு போய் சேர முடியாது. இந்த மனுஷனுடைய சுயநீதியினால் என்ன ஒரு பிரயோஜனம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் எப்படியாவது அக்னி நரகத்திலேருந்து தப்பித்து கொள்ளலாம், ஆனால் தேவனுடைய சமூகத்திற்கு அவன் போய் சேர முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவநீதி வெளிப்படுத்தப்பட்டது, மோசையின் மூலம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாண நீதியினால் ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் சாபமாகிய அக்னி நரகத்திலிருந்து தப்புவித்து கொள்ளலாம். அப்போ மனுஷனுடைய நீதி அல்லது நியாயப்பிரமாண நீதியினால் ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும் ஒழிய அதனால் தேவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ நியாயப்பிரமாண நீதியினால் கிடைக்கிற அவங்களுடைய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்னி நரகத்திலிருந்து தப்பு வைத்துக் கொள்ளலாம். ஆமாம், ஆ வாசிங்க. ஆமாம், ரோமர் 8:1-2 வாசிப்போம். அதுக்கடுத்த வசனம், இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன வசனத்துக்கு இந்த வசனம் தான், அது என்ன சிலுவையில் நடந்தது. அப்போது நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும் பொழுது சரீரத்தில் மட்டும் அவன் வேதனை அனுபவிச்சா போதும். அப்படின்னா திருடுனானா அந்த திருடருக்கு தண்டனை சரீரத்தில் கொடுக்கப்படுகிறது, பொய் சொன்னானா அதுக்கு உண்டான தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாதே செய்யாதே என்கிற கட்டளையை செய்யாமல் இருக்கும் பொழுது அவன் சரீரத்தில் தான் வேதனை போடுவான். இப்போ திருடாதே அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் கை கொண்டான்னு வைங்களேன், அப்போ திருடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அவன் வேலை செஞ்சு பணம் உண்டாக்கணும். அப்போ சரீரத்தில் கஷ்டப்படுறான். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரண பாடுகளில் நியாயப்பிரமாணத்தினுடைய சாபம் நீக்கப்பட்டது. அப்போ அந்த ரோமர் 8 கீழே வாசிட்டே வந்தேன்னு வைங்களேன், அந்த பாவத்திலேருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கிறது நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறதுக்கு சிலுவை மரத்திலே பாடுபட்டு அந்த நியாய பிரமாணத்தின் சாபமாகிய அக்னி நரகத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து மரித்ததுக்கு அப்புறம் பாதாளத்துல போய் பிரசங்கம் பண்றாரு பாத்தீங்களா, அங்கே பாதாளத்தில் போய் இறங்கி பிரசங்கம் பண்ணி அங்கேருந்து ஜனங்களை கொண்டு வந்த மாதிரி ஒரு மனுஷன் தேவனுடைய கற்பனைகளை தன்னுடைய சரீரத்தில் தண்டனையை அனுபவித்து அதனால் இவன் என்ன பண்ணணும்னா, இப்போ திருடும்போது அவனை அடிக்கிறாங்கன்னு வைங்களேன், அவன் என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்தது திருந்தணும். எப்படி
திருந்துவான்?
அப்போ சரீரத்தில் தானே கஷ்டப்படுறான். அப்போ சரீரத்தில் கஷ்டப்படுறதுக்கு இவனுக்குள்ளே ஒரு மாறுதல் நடக்கணும், அப்போ தான் அந்த காரியம் நடக்கும். அதான் மனம் எப்படி மாறுறது? அங்கே தான் கேள்வி. ஆமாம், இருதயத்தில் அதான் ஏற்றுக்கொள்வது எப்படி, அதான் இப்போ கேள்வி. ஏன்னா இப்போ நியாயப்பிரமாண நீதிக்கும் கிறிஸ்துவனுடைய நீதிக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சிலுவை மரத்தில் ஆண்டவர் சாபத்திலேருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் செய்த மாதிரி பாதாளத்தில் இறங்கி பிரசங்கம் பண்ணி அங்கே பாதாளத்தின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களுக்கு பாதாளத்தினுடைய வல்லமையை ஜெயம் கொள்ள முடியும். அப்போ ஒரு மனுஷன் திருடுறான், திருடுறதுக்கப்புறம் அவனை போட்டு அடிக்கிறாங்க, அடித்ததுக்கப்புறம் அடுத்தது திருடாமல் இருக்கணும்னா அவன் என்ன செய்யணும்? ஆமாம், அதை எப்படி உள்ளே கொண்டு வர்றது, அதான் இப்போ கேள்வி. என்னன்னு திரும்ப திரும்ப திருடிட்டு அடி வாங்கிட்டே இருப்பான். அதான் விலகு, அது எப்படி என்ன சொன்ன, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அதான் பெரிய பிரச்சனையை. இவன் பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறான். ஆ, ரோமர் 10 மாறுதல் காணவே காணலாம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அது மேல இருக்கிற வசனம் வாசிப்போம். அதுக்கு மேல
பிரசங்கிக்கிற
விசுவாசத்தின் வார்த்தை எப்படி இருக்க வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, இல்ல எனக்காக பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார், கிறிஸ்துவனுடைய நீதியை அடையும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார், அல்லது பாதாளத்துக்கு இறங்கி அந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தையை எனக்கு கொடுக்கிறவன் யார் என்று சொல்லுகிறதமன்றி, சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதமன்றி, சொல்லுகிறது அப்படின்னு இதனுடைய அர்த்தம் என்ன பாருங்க. இதுல வந்து ஒரு வார்த்தை மறைபொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கிறது. இப்போ வாசித்த பகுதியில் ஒரு அர்த்தத்தை மறைபொருளாக வைக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் சிந்தனை பண்ண பாருங்களேன். வாய்க்கும் இதயத்துக்கும் பக்கமாக இருக்குது. அது அல்லது வேற ஒருத்தனை சொல்லி நீ பரலோகத்துக்கு ஏறி அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு வா, அல்லது பாதாளத்தில் இறங்கி அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி நாம் சொல்லக்கூடாது. அப்போது அந்த வார்த்தை மிகவும் சமீபமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாதாளத்தில் இறங்கி ஏறுறது? இல்லை இல்லை இல்லை, பாதாளத்தில் இறங்க முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவன் பாதாளத்துக்கு இறங்க முடியாது.
நடக்கணும்
அப்பதான் இறங்கி ஏற முடியும். பக்கமா இருக்குது, அதான் எவ்வளவு பக்கத்துன்னு இப்ப தெரியல, அதான் இப்ப பிரச்சனையா. இல்ல சோத்திரம், நானே சொல்லிடுறேன், தேவனுடைய வார்த்தைய சிந்தித்து தியானிக்கிறதா வாய்க்கு இருதயத்துக்கு சமயமா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வாய்க்கும் இருதயத்துக்கும் சமயமா இருக்குது இல்லைங்களா? ஆனா இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வாய்க்கு தான் சமயமா இருக்குது, இருதயத்துக்கு எவ்வளவு எங்க இருக்குது? இருதயத்துக்கு தூரமா இருக்கு. எல்லாம் பைபிள் வசனத்திலேயே இருக்குது, நான் இன்னும் எடுத்து ஒட்ட வைக்கல. அவர்கள் வாய்க்கு சமீபமும் இருதயத்துக்கு தூரமா இருக்கிறேன். அப்ப தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமீபமா இருக்கிற மாதிரி இருதயத்துக்கு சமீபமா இருந்தால் அப்ப என்ன அர்த்தம்? இருதயத்துக்கு சமீபமா இருந்தா என்ன நடக்குது? இல்ல இல்ல, சிந்திக்கிறது வேற, சிந்திக்கிறதுக்கு முன்னால இருதயத்துக்கு தேவனுடைய வார்த்தை சமீபமா இருந்தாதான் சிந்திக்க முடியும். அப்படின்னா இருதயத்துல தேவனுடைய வார்த்தைய அனுப்புறது, அப்படின்னா பாதாளத்துல இறங்குறது, இருதயமாகிய பாதாளத்துல. ஆமா, சகல அஸ்தமும் நிறைந்திருக்கிற அந்த பாதாளத்துல தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு இறங்குது, இறங்கி அங்க பிரசங்கம் பண்ணுது. அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு பிரசங்கம் அவனே பண்ணாதான் அவன் கீழ்படிவான், அடுத்தவங்க என்ன சொன்னாலும் சரி அவனதான் கேட்க மாட்டான். அப்ப தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்கு சமீபமாக வைக்கும் பொழுது அது பாதாளத்தில் இறங்குது, இறங்கி அங்க கீழ்படியாமல் போன ஆவிகளுக்கு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண மாதிரி இந்த கீழ்படியாமல் போன இந்த ஆவிகள் இருக்கு பார்த்தீங்களா, திருடுறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, இந்த மாதிரி ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணி இங்கே மனம் திருப்பி இந்த ஆவிகள் மனம் திரும்பினாதான் திருப்பி மேலே வரும். இங்கே ஆளும் மனம் திரும்புதுன்னா ஒன்றும் நடக்காது, அந்த உள்ளே இருக்கிற ஆவிகள் மனம் திரும்பணும். அதனால தான் முழு மனசு திரும்ப முடியும். அதனால தான் வந்து புறம்பே நீதிமான்களாக இருக்கிறீர்கள், உள்ளே வந்து அசுத்தங்கள் நான் நிறைந்திருக்கிறது. இந்த அசுத்தத்தை உடனே நம்ம என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணணும். அப்போது இங்கே தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமீபமாக இருக்கிற மாதிரி இருதயத்துக்கு சமீபமாக வைத்தால் அது தேவனுடைய விசுவாச வார்த்தை இருதயத்துக்கு சமீபமாக இருந்து அப்போ என்ன பண்ணுறான்? இறங்கி பிரசங்கம் பண்ணோன்னு மேலே வரான். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் பாதாளத்தில் இறங்கிடுறாங்க, இறங்கிட்டு அங்கேருந்து மேலே ஏறி வர முடியல. அப்போ மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறதுன்னா இந்த வார்த்தை திரும்பவும் பரலோகத்துக்கு போகுது. அப்படின்னா பரலோகத்தில் கிறிஸ்து வந்து நம்மளுக்காக உட்காந்து பரிந்து பேசுகிற மாதிரி இந்த தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவங்க இந்த வார்த்தையில் தேவனுடைய காரியங்களை சிந்திக்கிறாங்க. சிந்திச்சிக்கும் போது என்னாதுன்னா அங்கிருந்து போயிட்டு பதில் நம்மளுக்கு திரும்பவும் வருது. அப்போ முதல்ல பாதாளத்தில் இறங்கினாதான் ஏற முடியும். புலிப்பேரில் ஒரு வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன், அவர் ஏறினார் என்று சொல்லுகிறதுக்கு முன்னாலே அவர் இறங்கினார் என்று சொல்லுகிறது இல்லையா? அப்போ இன்றைக்கு மேலான காரியங்களுக்கு ஒருத்தர் முன்னேறணும்னு சொன்னால் அவன் முதலாவது என்ன பண்ணுன்னா இறங்கணும். இல்லை அந்த வசனம் இல்லை, அது எபேசியர் நினைக்கிறேன், எபேசியர் எபேசியர் 4 நினைக்கிறேன், அந்த ஊழிய காரியங்களை ஊழிய அழைப்பு பற்றி சொல்கிற இடத்துல வரும். சிலர் அப்போஸ்தலராகவும் சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், அதுக்கு முன்னால் அது ஏறினவர் பூரண வளர்ச்சியை உண்டாக்கும்படியாக. அப்போ ஊழியக்காரங்களுக்கு வரங்கள் கிடைக்கணும்னு சொன்னால் இந்த வரங்கள் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் இப்போ பாதாளத்தில் இருக்குது, மறைஞ்சு கிடக்குது. அப்போ இறங்கினாதான் ஏற முடியும். அப்போ சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்காக வரங்களை கொடுத்தார். அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய வரங்கள் கிடைக்கணும்னு சொன்னால் அவன் முதலாவது இறங்கி இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை இறங்கி அல்லது இருதயத்திற்கு தேவனுடைய வார்த்தையை சமயமாக இருந்து அங்கே மனம் திரும்பினாதான் அந்த ஆவிகள் வந்து திரும்பவும் தேவனுடைய சமூகத்தில் போய் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு வரங்கள் இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறாங்களே ஒழிய என்ன வரங்கள்னு சொல்லி கேட்டால் அது தெரியாது. எல்லாமே வரந்தான், ஜெபம் பண்ணுறதெல்லாம் வரான்னு சொல்கிறாங்க, பாட்டு பாடுறது வராங்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து வரங்களை பார்க்கும்போது பாதாளத்தில் இறங்கி ஏறினாதான் ஒரு மனுஷனுக்கு வரங்கள் கிடைக்கும். அப்போ அந்த ஊழிய அழைப்பில் இந்தந்த மாதிரி காரியங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ வந்து நாம் மனுஷனுக்கு முன்பாக இருக்கிற நீதியில் நியாயப்பிரமாண நீதியில் கிறிஸ்து விடுதலை ஆக்கினார். அப்போ விடுதலை ஆக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பாதாளத்தில் இறங்கி மனுஷர்களுக்காக வரங்களையும் கொடுத்தார். அப்போ மேன்மையான உயிர் தேடலை அடைந்து கொள்ளுகிறவர்கள் பாதாளத்துடைய வல்லமையை ஜெயம் கொள்ளுவதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை தங்களுடைய இருதயத்தில் பின்பற்றுபவர்கள் தான் மரணத்திற்கு அப்புறம் மரித்தாலும் அந்த பாதாளத்தினுடைய வல்லமையிலிருந்து ஜெயம் கொண்டு மேன்மையான உயிர் தேடலை பெற்றுக்கொள்வார்கள். சோத்திரம். பிலிப்பியர் 3 இப்போ அதுதான் வாசித்தோம். ரோமர் 9:31-32. நியாயப்பிரமாண நீதியினால அப்படியே தேவனுடைய நீதி அடையணும்னு நினைக்கும் போது இவங்க இடறி விழுந்துடுறாங்க. அப்ப வெளியில நீதிமானா இருக்கிறாங்க, இந்த வெளியில இருக்கிற நீதிமானிலேயே நான் பரலோகத்துக்கு போயிருவேன்னு சொன்னா அவன் இடறி போயிடுவான்.
இன்னைக்கு
ஆமா சன்மார்க்கன் சன்மார்க்கனா இருந்துகிட்டு இப்படியே இருந்து நியாயப்பிரமாண நீதியில சன்மார்க்கனா இருக்கிறவன் தேவனுடைய நீதியை அடைஞ்சிடலாம்னு சொல்லி அவன் முயற்சி எடுத்தானா அவனுடைய வாழ்க்கையில இடறி போவான். அப்ப இன்றைக்கு ஏன் வந்து மனுஷனுக்கு இடறல் வருகிறதுன்னு சொன்னா, அவன் தன்னைத்தானே நீதிமானாக என்று பெருமை பாராட்டி கொள்ளும் பொழுது அவன் இடறி விழுகிறான். யோவான் 21:6. யோவான் 21:6.
அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலைய போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை எழுக்க மாட்டார் என்றார்கள். அதனால் இயேசு கம்பா என்று சொல்லி பேர் போய் பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தபடியால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலை குதித்தான்.
ஆ, போதும், இங்கே நாம் வாசிக்கிறோம். ராத்திரி முழுது வந்து கஷ்டப்படுறாங்க மீன் பிடிக்கிறதுக்கு, ஆனால் மீனே கிடைக்கல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு?
நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையப்படும்.
ஆ, ஆமாம். அப்போ ராத்திரி முழுது கஷ்டப்பட்டு மீன் கிடைக்காதனால காலையில் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, படகுக்கு வலது பக்கமாக நீங்கள் வலைய போடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க ராத்திரி எல்லாம் வந்து எந்த பக்கம் இவங்க வலை போட்டுட்டு இருந்திருக்காங்க? யாருக்கு இடது? படகுக்கு இடது பக்கம் தான் வலையை போட்டிருக்காங்க இல்லைங்களா? இப்போ ஆண்டவர் படகுக்கு வலது பக்கம் போடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ராத்திரி முழுவதும் இவங்க வந்து படகுக்கு இடது பக்கமாக போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய பார்வையில் எந்த பக்கம் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க பார்வைக்கு அவங்களுக்கு வலது பக்கத்துல நினைச்சு போட்டாங்க. அப்படின்னா அதனுடைய அர்த்தம்
என்ன?
அப்படின்னா எங்க மீன் கிடைக்குன்னு அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குதோ அந்த பக்கம் வலை போட்டாங்க. ஆமாம், அவங்க நீதி எப்படி, இதுதான் நம்மளுடைய, இங்கே தான் மீன் இருக்கும்னு மனசை அவர் கற்பனை பண்ணிட்டு போய் அவனுக்கு எது நல்லதுன்னு சொல்லி தெரியுதோ அந்த பக்கம் மீன் போட்டான், வலை போட்டிருக்கிறான்.
சுயநீதி.
ஆமாம், அவனுடைய சுயநீதினால அவனுடைய சுய ஞானத்தினால இந்த பக்கம் தான் மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டான். அதான் கிடைக்காது. அப்போ இவனுக்கு எங்கே மீன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது அது வந்து இன்னொரு பக்கம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ உனக்கு வந்து வலது பக்கமாக நீ வலைய போடாத, உன்னுடைய சுய ஞானத்தின்படி உனக்கு எது நல்லதுன்னு சொல்லி தெரியுதோ அந்த பக்கம் நீ வலைய போடாத, நீ படகுக்கு வலது பக்கமாக வலைய போடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். போட்டோன்னு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்குமா. சரி, இதனுடைய அர்த்தம் என்னவா இருக்கு இப்ப சொல்லுங்க பாப்போம். இல்ல இல்ல, படகுக்கும் வலது பக்கம். அது இல்ல, படகுக்கும் வலது பக்கம் மலை இப்ப எப்படி போடுறது அப்படின்னா, முதல்ல இவங்க எந்த பக்கம் மீன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அப்படின்னா, இவங்க எது கெட்டது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களா, அது இப்ப நல்லது அங்க வலைய போடுங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா இவங்க எது கெட்டதுன்னு நினைச்சிருந்திருக்காங்களோ, அல்லது இவங்களுடைய பாவத்துல இவங்களுடைய தீமையில வலைய போட சொல்றாரு. மீன் எல்லாம் இங்க இருக்குது, தீமையில வளைய போட்டா அந்த தீமையெல்லாம் நன்மையா மாறும். எல்லாம் இருக்குது அங்க, எல்லாம் நிறைய மீன் அங்க இருக்குது, பிடிக்க முடியல, இன்னைக்குதான் ஒண்ணும் கிடைக்காத, நம்மளுக்குள்ள எதுவுமே இல்லையே அப்படின்னு திருடிட்டும் போய் சொல்லிட்டும் இப்படியே போயிட்டு இருக்கிறான் மனுஷன். ஒரு ஆசீர்வாதம் அவனால பார்க்க முடியல. இவனுக்கு எது நல்லதுன்னு சொல்லி தெரியுது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் வருமானமே வரமாட்டேங்குது, ஆசீர்வாதமே கிடைக்க மாட்டேங்குது. ஆசீர்வாதம் வந்தாலும் வந்த மாதிரி வந்துட்டு ஓடிடுது. அப்போ மனுஷனுக்கு ஆசீர்வாதம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய தீமையை என்றைக்கு நன்மையாக மாத்துறானோ, அல்லது அவனுடைய தீமையில் என்றைக்கு வலைய போடுறானோ, அன்னைக்கு அவ்வளவு மீனாக கிடைக்க போகுது. ஆ, இழுக்க முடியல. சோத்திரம் எசேக்கியேல் 33:13. ஆ, 33:13.
பிழைக்கவே பிழைப்பா என்று நான் நீதிமானுக்கு சொல்லும் போது, அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை.
போதும் போதும், நீதியை நம்பி அநியாயம் செய்யறது பாருங்க. நான் உயிருள்ளவன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவன் பல தீமை என்ன பண்றான், அவனே என்னுடைய நீதி இதெல்லாம் நிறைய நீதி இருக்குது, அதனால ஒரு தப்பு செஞ்சா ஆண்டவர் கண்டுக்கு போட்டாரு, சின்ன தப்பு தானே, ஆண்டவர் இதெல்லாம் முன்னே பார்க்க மாட்டார், நான் எவ்வளவோ நீதி செஞ்சிருக்கிறேன். தன்னுடைய நீதியை நம்பி அநியாயம் செய்வது, அப்படி வந்து பைபிளில் பார்த்தீங்கன்னா சில ராஜாக்கள் வந்து நீதியை நம்பி அநியாயம் செஞ்சவன் இருக்கிறான், யார் சொல்லுங்க பார்ப்போம். தனக்கு அதிகமான நீதி இருக்குதுன்னு நினச்சி அநியாயத்தை செய்யறது ஆண்டவர் இதெல்லாம் ஒன்று கண்டு. தாவீது, அதுக்கப்புறம் தனக்கு அதிகமான நீதி இருக்கு நினைச்சு, ஆமா, தேவாலயத்துக்குள்ள போயிட்டாரு. கடைசியில் சாகர வரைக்கும் குஷ்டரோகியா இருந்தார். தன்னுடைய நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதி ஒன்றும் மதிக்கப்படுவதில்லை, சாகர வரைக்கும் குஷ்டரோகியா தான் இருப்பான். எழுத்தன்படி இல்லை, அது ஆவியின்படி வந்துருப்பேன். நீதியை நம்பி அநியாயம் செய்தால் குஷ்டரோகம் வரும்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க பார்ப்போம். அது இல்லை குஷ்டரோகி இங்க. குஷ்டரோகம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. வெளியில எப்படி தெரியறது, தெரியும், கேள்வி அதனுடைய இல்ல இல்ல இல்ல, அவன் மனமெல்லாம் நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு கலர் தான் மாறி இருக்குது. இப்போ சொல்லுங்க பாப்போம், கலர் தான் மாறி இருக்குது. குஷ்டவாயி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வேற கலர்ல
இருக்கும்.
ஆமாம், வேற கலர்ல மாறி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். அது இல்லை, குஷ்டவாயின்னு சொன்னா மாய்மாலம், வெளியில ஒரு கலரு உள்ள ஒரு கலரு. மாய்மாலம் தான் குஷ்டரோகம் தான் மாய்மாலம். அப்படின்னா மாய அவனை பிடிச்சிக்கும், ஏதோ ஒரு வேஷம் போட்டே இருந்தால் தான் அவனுக்கு கரெக்டாக இருக்கு, இல்லாட்டினா அந்த பாதி கருப்பு பாதி வெள்ளைங்கிறது தெரிஞ்சிடும். அதனால நல்ல கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தால் தான் அவனுடைய அந்த குஷ்டரோகம் வெளியே தெரியாமல் இருக்கும். ஆமாம், கவர் பண்ணிக்கிறது, கவர் பண்ணிக்கிறதுக்கு ஆட்டுத்தொலை போட்டாலும் போட்டுக்கலாம். ஆமாம், ஆட்டுத்தொலை போத்தினாலும் போத்திக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு பட்டம் பதவியை வாங்கி போட்டுக்கிட்டு குஷ்டரோகம் வெளியே தெரியாதபடி. குஷ்டரோகம் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அப்படி குறியிருக்கும் இல்லைங்களா, விரலெல்லாம் குறியிடும். அப்படின்னா நன்மை செய்கிறக்க மனசு வராது, கையே வராது. சூமன கையில் விரலெல்லாம் சூழ்ந்து போயிடும். காதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காதெல்லாம் சாப்பிட்ரும். அப்படின்னா நன்மையான காரியங்களாம் மாய்மாலக்காரன் கேட்கவே மாட்டான், என்ன சொன்னாலும் சரி. ஆமா, யோவான் 9:41-41.
இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடியால்
சோத்திரம். இந்த வசனத்தை வச்சு எப்படி வந்து வெளியில உயிருள்ளவனாக இருக்கிறான், உள்ள எப்படி செத்தவனாக
இருக்கிறான்
இல்ல அப்படின்னா, காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியால் அதனால நீங்க குருடர்கள். அப்ப மனுஷன் என்ன, நான் வந்து பாவி இல்லைன்னு சொல்லி சொன்னானா, அவன்
பாவிதான்,
வஞ்சிக்கிறவர்களா இருப்போம்.
என்னன்னு
ஆமா சொல்றாரு, கரெக்ட் முழுது வாசிங்க. ஆமாம், உன் குருடா இருந்தான், நான் குருடான்னு சொல்லி ஒத்துக்கிட்டான், அவனுக்குள்ள பாவம் இல்லை. என்ன, நான் பாவின்னு
ஒத்துக்கிட்டான்,
ஏ பாவம் இல்லை. என்ன, அந்த மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் பாவி இல்லைன்னு
சொன்னோம்னா
செய்துக்கிட்டே இருப்பான். அப்போ நீதிமான்னு சொல்லி சொல்கிறான். அப்போ வெளியில் வந்து நீதிமான்னு சொல்லி சொல்கிறான், கண்களால் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான், ஆனால் ஆவிக்கிற நிலைமையில் குருடனாக இருக்கான். அப்போ குருடன்னு சொல்லியாச்சுன்னா அவனுக்கு எப்படியாவது பார்வை கொடுக்கலாம், ஆனால் நான் நீதிமான்னு சொல்லி சொல்லிட்டோம்னா அவனுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்தார். அப்போ நீதிமான்கள்னு சொன்னால் அவங்களுக்கு ரட்சிப்பு அவசியம் இல்லை. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டாச்சு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னால் எனக்கு மேற்கொண்டு அறியணும்னு அவசியம் இல்லை. அப்போ யாருக்கு தேவனுடைய காரியங்களை அறியணும் அல்லது தெரியணும் அல்லது நான் பாவி அப்படி யார் தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு தான் ரட்சிப்பு இலவசமாக கடந்து வருகிறது. ஆ, சொல்லலாம். 1 Corinthians 8:2-3 வார்த்தையில் வாசிப்போம். 1 Corinthians 8:2-3
ஒருவன் தான் ஏதேனும்
ஒன்று 2-3
ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எதிர்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான்.
போதும், எனக்கு எல்லாம் தெரியுதுன்னு சொன்னியாச்சுன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நான் படித்தாச்சு, பட்டம் வாங்கியாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னு
கேட்டீங்கன்னா,
ஆமாம், இன்னும் தெரிய வேண்டிய பிரகாரம் அவன் அறியவில்லை. பூமியில் ஒரு உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க, கற்றது கை மண்ணளவு கல்லாது உலகளவு. அப்போ படித்து பட்டம் வாங்கினாலும் தேவனுடைய காரியங்களை அறிந்தாலும் தினந்தோறும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ டீச்சர் வந்து பிள்ளைகளுக்கு பாடம் நடத்த போகிறாங்க, அப்போ பிள்ளைங்க தானே படிக்கணும். ஆமாம், முதல்ல டீச்சர் படிச்சிருக்காங்க, டீச்சர் படித்து அந்த சப்ஜெக்டை படித்து தெரிஞ்சாதான் அதை பிள்ளைகளுக்கு பாடம் நடத்த முடியும். ஃபெயில் தான். இல்லைன்னா பிள்ளைங்க திடீர்னு குறுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா டீச்சர் பதில் சொல்ல முடியாமல், ஆமாம் நான் நாளைக்கு சொல்கிறேன்னு
சொல்லிடுவேன்.
ஆமாம், ஒன்றும் தெரியாத உட்கார அப்படிமா. அப்போ படித்து பட்டம் வாங்கியாச்சு, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லியாச்சுன்னா அவன் இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறியவில்லை. அதனால் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பட்டம் வாங்கினவங்க திரும்ப உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆயுசு முழுவதும் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆமாம், அதுக்கு முதல் ஒன்றாம் வசனம் வாசிப்போம், அதுலேயே ஒன்றுக்கு ஒரு தியார் 8:1 அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அப்படின்னு என்ன
அர்த்தம்?
அறிவு பெருமையை உண்டாக்கும், எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் சோதிச்சு பார்த்தா ஒன்றும் தெரியாது. விஸ்வானம்
தான்.
இப்போ அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அறிவு பெருமையை தான் கொடுக்கும், ஆனால் புத்தியும் ஞானம் வந்துருச்சுன்னு இல்லை அந்த பெருமை வராது. கம்ப்யூட்டர் தான் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லுது, ஆனால் அதுக்குன்னு நாம் அதுக்கு ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ஏன்னா அது பகுத்தறிகிற தன்மை கிடையாது, கேட்கறதுக்கு பதில் சொல்லும். அப்படி வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் பகுத்தறியக்கூடிய தன்மை இருக்கிறது அது ரொம்ப முக்கியம். 2 தீமோத்தேயு 3:5 போதும் போதும், வெளியில் வேஷம் ஆனால் தேவனுடைய காரியங்களை மறுதளிக்கிறது, இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. யாரை பார்த்தாலும் சரி, அந்த மாதிரி ஆளை பார்த்தாச்சா உடனே விலகிற வேண்டியது தான், இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த வேஷத்தை நம்மளுக்கு போட்டு விட்டுருவான். வெளியில் பக்தியும் வேஷம் ஆனால் கிரியில் இல்லை, அப்படி இருக்கும்போது உயிருள்ளவன்று அவன் சொல்லுகிறான் ஆனால் செத்தவனாக இருக்கிறான், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. யாக்கோப்பு 1:26 யாக்கோப்பு 1:26 இந்த வசனத்தில் எப்படி வருது? ஆமா, இல்லன்னா தேவபக்தி உயிருள்ளவன் என்று சொல்லிட்டு இருந்தானா அவன் தேவபக்தி வீணாயிருக்கும். அப்போ தேவபக்தி அவன்கிட்ட செத்துப்போச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒருத்தன் நாவை அடக்காமல் தனக்கு தேவபக்தி இருக்குதுன்னு சொல்லி தாறுமாறாக பேசினானா அவன் தேவபக்தி அவன்கிட்ட செத்துப்போச்சு. அப்போ தேவபக்தி அவனுக்குள்ளே வர்றதுக்கு நாவை முதல்ல கட்டுப்பாடு பண்ணணும். சோத்ரம் நீதிமொழிகள் 30:7-9 வாசிப்போம். நீதிமொழிகள் 30:7-9.
நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறது நான் திருடி என் தேவனின் நாமத்தை வீணிலே வளராத படிக்கும் என் பள்ளி எனக்கு அளந்து என்னை நோசி தரணும் எஜமானிடத்தில்
போதும் போதும். இங்க வந்து சாலமோன் ஞானி என்ன கேக்குறனா ரெண்டு மனு கேக்குறாரு. மாயையும் பொய் வசனத்தையும் எனக்கு தூரப்படுத்த ஒரு காரணம் ஆச்சு கூடாது. சரி, இதுல சாலமன் என்னத்தை அனுபவிச்சான்? அனுபவிச்சிருக்காரு. ஆனா ஆண்டவர் கொடுத்த மனுவில் இவன் ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். அந்த விண்ணப்பத்துல இல்ல வேண்டாம் சொல்றான், மாய வேண்டாம்
சொல்றான்.
இல்ல இல்ல இல்ல, மாயன்னு தெரியறதுக்கு முன்னாலேயே அவன் கேக்குறான். சாலமன் வந்து நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது தேவனுடைய ஞானத்துல நல்லா தெளிவா இருக்கிற சமயத்துல இந்த விண்ணப்பம் கேக்குறாரு. ஞானத்தை கேட்குறாரு. ஞானத்தை கேட்டோன்னா ஆண்டவர் எல்லாம் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும்போது சாலமோனுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வருது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழையாகவும் இல்லை, பெரிய பணக்காரனாகவும் இல்லை. அப்போ அதை வந்து நல்லா அனுபவிச்சார். ஆனால் மாயையும் பொய் வசனத்தையும் எனக்கு தூரப்படுத்துன்னு சாலமோன் ராஜா ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆனா ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, மாய கொடுத்துட்டாரு. அப்படின்னா மாயமாலம் வேண்டான்னு சொல்றாரு. பொய்யும் நான் சொல்லக்கூடாது, மாயமாலமும் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா மாயை அனுப்பிட்டாரு. சாலமோனை வந்து மாயை ஆட்கொண்டது. என்னத்தினால மாய சாலமோனை பிடிச்சது? நிறைய முறை இல்லை, ரெண்டே தடவை தான் பேசினார். ஒரு தடவை சொன்னார், கேட்காதனால ரெண்டாவது தடவை பேசினார். பேசினதோட மாயை அனுப்பிட்டார். அப்படின்னா சாலமோனுக்கு எந்த அளவு ஞானம் தெரிஞ்சதோ அந்த ஞானத்தை அப்படியே மாயையை மாற்றி விட்டார். இப்போ லூசிபருக்கும் வந்து இதுதான் நடந்தது. எல்லா ஞானமும் அவனுக்கு தெரியும், ஆனால் தேவனுடைய கற்பனைக்கு மீறினதுனால அந்த ஞானத்தில் என்ன பண்ணார்னா இந்த மாயை அனுப்பிவிட்டா போதும், அவனுடைய ஞானமே மாயையாக மாறிடும். அப்போ சாலமோன் ராஜா தேவனுடைய சமூகத்திலேருந்து அநேக நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எருசலேம் தேவாலயத்தை கட்டிட்டு விக்கிரக கோயிலையும் கட்டினதுனால அவனுடைய ஞானத்தை ஆண்டவர் பைத்தியமாக்கினார். அந்த பைத்தியமாக்கினது எப்படின்னு கேட்டிங்கன்னா மாயை அனுப்பிட்டா போதும் அதே எல்லா பைத்தியம் ஆயிடும். மாயை வந்துச்சுன்னா அதே தானே எல்லாத்தையும் கெடுத்துரும். அப்போ மனுஷனுக்கு பொய்யும் மாயமானம் வந்துச்சுன்னா நம்முடைய ஆசீர்வாதத்தை அதே கெடுத்துரும். சங்கீதம் 24:1-6 வரை வாசிப்போம். ஆ 24:1-6 வரை
அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பினால் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி.
போதும் போதும், யாக்கோபு என்னும் சந்ததின்னு சொன்னா மாயைக்கு விளக்கி ஏறலும். மாயைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன சொல்லுது, பின்னாலே வருது பாருங்க
என்னன்னு,
கபடாய் ஆணையிடாமலும். இது பெரும் பிரச்சனையாக போயிடுது. இதான் பொய். முதல்ல சாலமோன் அதான் சொல்கிறான், பொய் வசனிப்பையும் மாயையும் என்னை அப்புறப்படுத்தும். இங்கே மாயையும் கபடை வசனிப்பையும், கபடாய் ஆணையிடாமல். அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் பொய் சொல்லக்கூடாது. அது பொய்யினால் ஆணையும் இடுறது அது இன்னும் பெரிய பாவம். இந்த மாதிரி ஆளுக தான் தேவனுடைய சமூகத்தில் ஏற முடியும். இல்லாட்டினா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொய்யும் மாயும் வச்சிருவார். பொய்ய புளியும் 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 மாயில் போட்டு அப்படியே சுற்று சுற்றுன்னு சுற்றி மாயிலே நாம் மாட்டிக்குவோம். மாயினா என்னென்னா மாய்மாலம். மாயினா இன்னொரு அர்த்தம் என்னவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மாயினா இந்த உலக ரீதியான ஆசீர்வாதங்களை மேலே போட்டு குமிச்சிக்கிறது. அப்படின்னா அழிஞ்சு போகிற உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு, அதனால் நான் நீதிமான், நான் பணக்காரன், எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு நாம் இந்த பூமிக்குரிய காரியங்கள்லேயே நாம் முழுகி முழுகி இருந்தோம்னா, இந்த மாயே வந்து நம்முடைய ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் இதை சாப்பிட்ரும். ஆமாம், அதிகமாக தான். அதிகமான மாயை வந்துச்சுனாவே அதிகப்படி தான், மாயமாலன்னு சொல்லி வந்தாச்சுனாவே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அவனுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். பொய் சொல்லையா அப்படின்னா ஆமான்னு சொல்லுவோம். இல்லை நான் பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லி நாம் பொய் சொன்னோம்னா அப்போ அங்கே உடனே மாயமாலம் வந்துருச்சு. ஆமா, ஆனா நியாய தீர்ப்பு அதுக்கப்புறம் வர்றது எப்படின்னு பாருங்க, அதான் பெரிய பிரச்சனை. தேவனுடைய சமூகத்துல விழுகிறது கரெக்டு, ஆனா தாவீதுக்கு வந்த நியாய தீர்ப்பு மாதிரி நம்மளுக்கு வந்து தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அதுக்கு அந்த மாதிரி பாவத்தை செய்யாம இருக்கலாம், அந்த மாதிரி நியாய தீர்ப்பு வராம இருக்கலாம். சோத்திரம். அப்போ தேவனுடைய சமூகத்துல யார் ஏறுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, மாயையும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே யாக்கோப்பு என்கிற பெயர் பெற்ற சந்ததி, இவர்கள் தான் தேவனுடைய சமூகத்தில் ஏற முடியும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில் சிந்திச்சு சிந்திச்சு தேவனிடத்துலேருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 119:37.
மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி
மாயை பாராதபடி என் கண்களை விளக்கி உம்முடைய வழிகளில் என்னை உயிர்ப்பியும். மாயைனா நம்மளுக்கு பெரிய ஒரு ஆபத்து. அப்படின்னா வேஷம் போடுறது அப்படின்னு சொல்லியாச்சுனாவே அது நம்முடைய ஆத்மாவை கெடுக்கும். வெளியில ஒன்று உள்ள ஒன்று அப்படின்னு சொல்லி ரெண்டு வேஷம் போட்டாச்சுனாவே அது ஒரு மனுஷனுடைய எல்லா காரியத்தையும் கெடுக்கும். அதனால வேஷம் போடாம பாவம் செஞ்சதான், ஆமா நாம பாவிதான், நம்ம மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய குறைகளை என்றைக்கு நாம் ஒத்துக்கிட்டு என்றைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் விழுகிறோமோ அன்றைக்கு தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ மனுஷனை வந்து ஏமாத்தலாம், மனுஷங்கிட்ட பொய் சொல்லலாம், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் பொய் சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது. அப்போ அந்த மாயான காரியம் நம்மளுக்கெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம ஆண்டவருடைய பொய் சொல்லுவோம், அப்போது நம்மளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. எசேக்கியேல் 44:9. எசேக்கியேல் 44:9.
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரின் அடியில் இருக்கிற சகல அந்நிய புத்திரர்களும் இரத்த சேதனம் இல்லாத இருதயமும் இரத்த சேதனம் இல்லாத மாம்சமும் உள்ள அந்நிய புத்திரன் ஒருவரும் என் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேல் வழி தப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழிதப்பி தங்கள் நரகளால விக்கிரகங்களை பின்பற்றுகிறவர்களும் ஆகிய லேவியரும் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள்.
ஆ, போதும் போதும். இங்க பாத்தீங்கன்னா இருதயத்துல விருத்தச்சேதனம் இல்லாதவர்கள் தான் அந்நியர்கள். இந்த அந்நியர்கிட்ட தான் மாயை வந்து பிறக்கும். திரும்ப இன்னொரு டைம் வாசிப்போம், 44:9.
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரின் நடுவில் இருக்கிற சகல அந்நிய புத்திரரிலும் விருத்த சேதனம் இல்லாத இருதயமும் விருத்த சேதனம் இல்லாத மாம்சமும் உள்ள அந்நிய புத்திரன் ஒருவனும் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை.
அப்போ இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அந்நியர்கள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் சொந்த ஜனம், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்நியர்கள். சங்கீதம் 144:11-15 வாசிப்போம். சங்கீதம் 144:11-15.
மாயை பேசும் ஆயும் கள்ளத்தனமான வலன்களையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்பியும், அப்பொழுது எங்கள் குமாரர்கள் இளமையில் ஓங்கி வளர்கிற விச்சம் கண்டுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் கலைஞர்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 16,000 கழுகும். எங்கள் விருந்துகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உப்புகுதலும் குழியோடு போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குறலும் உண்டாகாது. இவ்விதமாய் சிறை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது.
போதும். இங்க பாத்தீங்கன்னா அந்நியரின் மாயை, அப்புறம் அந்நியரின் மாயை பேசும் வாயும், கள்ளத்தனமான வலது கையை உடையவர்களையும் எங்களை விடுதலை ஆக்கும். அப்போ மாயிலிருந்து கள்ளத்தனமான வலது கையிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கும். அந்நிய புத்திரன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா, இருதயத்தில் விருத்தச்சாதனம் இல்லாதவங்களாம் அந்நிய புத்திரர்கள். அப்போ அவங்ககிட்ட தான் மாய்மாலம் இருக்கும், பேசுறது மாய்மாலமாக இருக்கும். அப்படின்னா பொய்யும் மாய்மாலமும் நிறைய பண்ணுவோம். அப்புறம் கள்ளத்தனமான வலது கை அப்படின்னா தேவனுடைய காரியங்களில் நன்மை செய்கிறது வலது கை, கள்ளத்தனமான வலது கை அப்படின்னா ஆண்டவரை ஏமாத்துகிற அந்த வலது கை இருக்கிறதுலேருந்து எங்களை விடுதலை ஆக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய நன்மை வருது, நிறையா பொக்கிசம் கிடைக்குமாம்மா, வீட்டில் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களாமா, அப்புறம் ஆமாம் நல்லா வெள்ளாமல் வளருமாமா பெருகும், அப்புறம் அதுக்கப்புறம் வீதிகளில் வீடுகளில் கூக்குரல் உண்டாவதில்லை. ஆமா அலறல் சத்தம் கேட்காது. கூக்குறன்னா அலறல், ஆபத்து வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு, அப்படி வந்துருச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாயையும் கள்ளத்தனமான வலது கையும் நம்மளை விட்டு நீங்கிச்சுன்னா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு. அப்போ சித்திரன் தீர்த்த மூளை கற்கள் போல
குமாரத்திகள்
இன்னைக்கு சித்திரம் தீர்க்காமையே இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஆமா எல்லாம் பியூட்டி பார்லர் போய் தான் மேக்கப் பண்ண வேண்டியதா இருக்குது. சித்திரம் தீர்த்த அப்படின்னா ஞானம், அறிவு புத்தியில, வெளியில மேக்கப்லாம் கிடையாது, நல்ல ஞானமா இருப்பாங்க. பேசுனா அப்படியே கரடு முரடா மனப்பாட வசனமெல்லாம் சொல்லும் போது பார்ப்போம், நல்லா தேன் போல வரணும். அது வராம இந்த ஸ்பீட் பிரேக்கரில் போய் ட்ரெயின் இடித்து நிற்கிது பாருங்க, டப்பால் டப்பால் டப்பால்ட்டு பிரேக் இல்லாத வண்டி இடித்து நிற்கிற மாதிரி வசனம் சொல்லியாச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அப்போது சித்திரன் தீர்த்த மூளைக்கள் நல்ல செம்மையாக இருக்கும், பார்க்கும்போதே ஒரு அழகாக இருக்கணும், பேசும்போதே ஒரு அழகாக இருக்கணும். காரணம் மாயையும் கள்ளத்தனமான வலது கையும் நம்மளை விட்டு நீங்கிச்சுன்னா தான் இந்த ஆசீர்வாதங்கள் வரும். எப்படியோ அவங்கவுங்களுடைய நீதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் இந்த மாயையும் கள்ளத்தனமான வலது கை இருந்ததுன்னா நம்மளுடைய எல்லா ஆசீர்வாதையும் அதுக்கு எடுத்துரும். அது எப்படியோ எல்லாத்தையும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். ஆனால் நியாயப்பிரமாண நீதினு ஒன்று இருக்கு, தேவனுடைய நீதினு ஒன்று இருக்கு. ஆனால் ஆமாம் தேவனுடைய நீதியில் வந்து மாய்மாலம் வரக்கூடாது. மாய்மாலம் வந்து மனுஷனை ஏமாத்திடலாம், பொய்யும் மாய்மாலமும் மனுஷனை ஏமாத்திரும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் மாய்மாலம் பொய்யும் ஆண்டவருடைய சமூகத்தில் செல்லாது, அது அருவறுப்பு, அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. மாய்மாலம் சாலமன் ராஜாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, தேவனுடைய கற்பனையில் மீறும் போது ஆண்டவர் மாய்மாலத்தையும் விட்டுட்டார். அவ்வளோதான், மாய்மாலம் பண்ணி 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 கடைசியில் சாலமுடைய பெயர் சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆகிப்போச்சு. பாருங்கள் எத்தனையோ பேர்த்துக்கு பைபிளில் நல்ல நல்ல காரியங்கள் இருக்குது, சாலமோனுடைய தேவாலயம் கூட கட்டினது அது ஒரு சவர் தான் நிற்கிது, பாக்கியெல்லாம் காணாமல் போச்சு. ஆண்டவர் அந்த தேவாலயத்தை கட்டும்போது அந்த பிரதிஷ்டியில் சொல்லிட்டார், நீங்கள் என்னுடைய கற்பனையில் விட்டு விலகி போனால் சகல ஜனங்களும் பரியாசத்திற்கும் நிந்தைக்கும் ஆளாகும்படி நான் செய்வேன் ஆண்டவர் சொன்னார். அதனால் சாலமன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது மாயை கட்டளையிட்டான். அப்போ என்றைக்கு ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தன்னை விளக்குகிறானோ அப்பொழுது பொய்யும் மாயும் அவனை ஆட்கொண்டு அவன் வெளியிலே உயிருள்ளவனாக இருப்பான், ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில் செத்தவனாக காணப்படுவான். நம்மளிருந்து இந்த காரியங்கள் உயிருள்ளவனாக இருந்து செத்த நிலைமை நம்மளுக்கெல்லாம் மாறணும்னா என்னங்கிறது அடுத்த வாரம் சிந்திப்போம். அதை திரும்ப ஒரு டைம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3:1.
தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களும் உடையவர் சொல்கிறதாவது,
இப்போ சாகிறதுக்கு ஏதுவான விலை சிறப்படுத்துறது என்னங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வாரம் நாம் உயிருள்ளவன் என்று செத்து இருக்கிறோமா உயிரோடு இருக்கிறோமாங்கிறத நாம் பார்ப்போம். கர்த்தர் சித்தமானால் அந்த காரியங்களை வருகிற வாரத்திலே நாம் பார்ப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார்கள்.